దక్షిణామూర్తి సమారంభం శంకరాచార్య మధ్యమం అస్మదాచార్య పర్యంతం వందే గురు పరంపరాం అదిమదరచ్చావహస్తాం అపరిమిత మోదబాణ సౌభాగ్య మరుణామాదిశీయకరణామాభి నవకుల సుందరిం వందే చిన్న కుడందే సేవడి పోట్రి எனதெழுத்தாட்குளும் என்னடதுள்ளம் மேவி ஒளிரும் விளவா போற்றி தேவர்கள் சேனாபதியை போற்றி குரமகள் மணமகள் கோவை போற்றி திருமகதி வியதேகா போற்றி இடும்பா இதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலை போற்றி உயகிரி கனக சபைக்கோர் அரசே மயில்நடுமிடுவோய் மலடி சரணம் 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 சரவணபவம் சரணம் சரணம் ஷண்முகா சரணம் எங்கும் நிறைந்த அருளை போற்றி எல்லாம் வல்ல இறைவா போற்றி நன்றை நினைத்து நன்றை பேசி நன்றி செய்ய நாளும் அருள்வாய் எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி திருக்கண்ணினாலும் எங்கும் நிறைந்திருக்கும் சத்குருவின் அருளாலும் நம்முடைய இந்த கீதை வகுப்பிலே ஏழாவது அத்தியாயம் தெய்வி ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே மாயா மேதாம் தரந்தித்தே குணங்களால் ஆகிய என்னுடைய இந்த தேவ மாயையை என்னை சார்ந்தது இந்த மாயை இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இதனுடைய உள்ளீடு இதனுடைய சாரம் இது என்னுடைய நிழல் நான் நிஜம் பகவான் சொல்றார் எது நிஜம் எது நிழல்னு சொல்றார் என்னை தவிர்த்து மத்த பரதரம் என்னை தவிர்த்து உலகத்தில் ஒன்றுமே கிடையாது இந்த உலகமே என்னுடைய நிழல் தான் நாமெல்லாம் அந்த நிழலில் இளைப்பார வந்த உயிர்கள் அதனால் இது என்னை தவிர்த்து உலகத்தில் வேறு ஒன்றும் கிடையாது எங்கும் நான் தான் எல்லாமாக இருக்கின்றேன் சர்வபூதானாம் எல்லா உயிர்களையும் நான் தான் நிறைஞ்சிருக்கிறேன் இப்படி இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் வந்து ஒரு பெரிய உத்தரவாதம் எந்த தெய்வமும் கொடுக்காத உத்தரவாதத்துக்கு கொடுக்குறார் நமக்கு இந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு பெரிய சவாலாக இருக்குது அதனால் அந்த சவாலில் வந்து நாம் எதிர்கொள்கிறதுக்கு அதற்கான ஒரு மன அமைப்பு நமக்கு தேவை மன வலிமையை விட ஒரு மன அமைப்பு முதல் முக்கியம் ஏன்னா நமக்கு மன அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் என்ன அந்த வடிவமைப்பு வந்து கொஞ்சம் சிதறி போய் அல்லது கோணல் மானலமாக இருக்குது மனக்கோணல் முதல் கோணல் முற்றும் கோணல் மனம் வந்து கோணலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒரு டிஸ்டார்டட் ஃபார்மாகவே நம்ம பார்ப்போம் ஒரு கோணலாகவே வாழ்க்கையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் எல்லா விஷயத்தையும் அதனால் உலகத்தில் நிறைய கோணல்கள் இருக்கலாம் விகோட்டு மண்யோ நம்ம என்ன பண்ணணும் அதை வந்து அதை நாம் வந்து கையாளணும் வேறு வழி இல்லை நமக்கு இருந்தாலும் கூட உலகமே கோணல் அப்படின்றது தப்பு உலகத்தில் சில கோணல்கள் இருக்கலாம் ஆனால் உலகம் மொத்த உலகமே கோணல் அப்படின்னு நினைக்கிறது பெரிய தப்பு அதனால் இதனுடைய எசன்ஸ் என்ன அப்படின்னா இதனுடைய சாரம் என்னன்னா சாரம் உண்மை அதன் வெளிப்பாடு தோற்றம் தோற்றத்தை வந்து பார்த்து நாம் என்ன பண்ணிடக்கூடாது தப்பான முடிவுக்கு வரக்கூடாது சரியான முடிவுக்கு வர வேண்டிய எல்லா விதமான தகவல்களையும் அதற்கான அடிப்படை என்ன செய்திகளையும் பகவான் சொல்லிக்கிட்டே வரார் வரிசையா இந்த ஏழா அத்தியாயத்தில் விசேஷ ஞானம் அப்படின்னா நம்ம அறிவுக்கு எட்டிய ஒரு உண்மை ஒன்று இருக்குது நம்ம அறிவுக்கு எட்டாத சில விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குது பாருங்கள் அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே நாம் வந்து பல விஷயங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை போட்டு ரொம்ப மனசில் என்ன வருத்திக்கிட்டு இருப்போம் மனசில் போட்டு ரொம்ப துளாவிக்கிட்டு இருப்போம் மனசில் போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருப்போம் இல்லையா அதான் ஒரு குருவும் சிஷியனும் வந்து அப்படியே ஆசிரமத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருந்தாங்களாம் மலையில் இருக்க ஆசிரமம் பொதுவாக பாதியில் நடக்கிறத விட ஆற்றுல நடக்கிறது நல்லது பாதியில் கல் முள் பன்றி என்ன நரி நாய் கட்டை எல்லாம் கிடக்கும் இல்லையா என்ன பாதையில் திடீர்னு வந்து நரி பாஞ்சி நம்மளை ஏதாவது கடித்து குதறிடும். அதனால் என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் ஆற்றுல நடப்பாங்க. ஆனால் ஆற்றுல தண்ணி ரொம்ப குறைச்சலாக இருக்கும், முழங்கால கீழே இருக்கும். அதனால் ஆற்றுல நடக்கிறது ஒரு பெரிய சாகசம் மட்டுமல்ல, பெரிய பெரிய சந்தோஷமும் கூட. ஆற்றுல நடந்து பார்த்ததுல நம்ம ஆற்று நடக்கலாம். ஏன்னா ஏன் ஆற்றுல நடக்கலாம்னா, அங்கே போய் சேர்ருக்காரு ஆற்றுல. ஆற்றுல என்ன இருக்கும், தரையில் மணல் இருக்கும். நடந்து பார்த்தா தான் தெரியும் நமக்கு, நம்ம நடந்து இல்லைல்ல. பொதுவாக எதை நோக்கி இருக்கிற ஆறு அப்படின்னு கேட்டால், ஒரு மலையை நோக்கி இருக்கிற ஆறு வந்து பொதுவாக அங்கே மலையில் அந்த சகதி சீரெல்லாம் அடிச்சுட்டு தண்ணியில் போயிடும், மணல் மட்டுமே இருக்கும். கிண்ணம் மண தண்ணி வந்து கலங்கி போயிட்டு இருந்தால் கூட பயமில்லாமல் நடந்து போகலாம். நான் ஆற்றுல என்ன பாம்பாக தெரிய போது தண்ணி பாம்பு ஒன்றும் பண்ணிடாது, அதுதான் தண்ணி பாம்பு. அதுக்கு அந்த அந்த வேகத்தில் பாம்பு நிற்காதுங்க. அதனால் ஆற்று நடந்து போயிட்டே இருந்தாங்க. ஆற்று நடந்து போயிட்டு இருக்கிறப்ப இடையில கிராமங்கள்லாம் வரும், கிராமங்கள்லாம் வரும். நடந்தே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு கிராமக்கிட்ட வரப்போ தண்ணி கொஞ்சம் கூட ஏறிடுச்சு. ஆற்று தண்ணி எப்போ எவ்வளோ வரும்னு சொல்ல, மழை வேகமாக பெஞ்சா தண்ணி வேகமாக வரும் இல்லை. தண்ணி வேகமாக வந்துட்டு அந்த கிராமத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அங்கே ஒரு பொண்ணு குளிச்சுட்டு இருந்துச்சு. தண்ணி வேகமாக வருது, அது கவனிக்கல. அதான் ஆற்றுல அப்படியே அடித்து சொல்ல போகிற மாதிரி ஆற்றுல விழுந்துருச்சு அது. அப்படியே அந்த குரு என்ன பண்ணார், குரு சிஷ்யம் தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. குரு என்ன பண்ணார், அப்படியே அலாக்கா வந்து கையில் அப்படியே தூக்கிட்டார். தூக்கி அப்படியே முத தூக்கி நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டாரு. தூக்கி நம்ம கரையில் பெரிய ஆறு புட்டா அடிச்சுட்டு போயிடும். சின்ன பொண்ணு, அதனால் ஒரு குமரி பொண்ணு. அப்படி நெஞ்சோட அணைச்சிக்கிட்டாரு குரு. அப்புறம் மெல்ல மெல்ல தூக்கி அப்படியே தலைக்கு மேலே தூக்கி கொண்டு போய் மெல்ல கடந்து போய் அந்த கரையில் விட்டுட்டார். பின்னால் வந்து இந்த சிஷ்யன் என்ன சொன்னான், என்னடா இது, நமக்கு இப்போ தானே உபதேசம் பண்ணார் பெண்களையே தொடக்கூடாதுன்னு. பெண்ணை தொட்டு தூக்கிட்டாரு, இது சரியா தப்பா அப்படின்னு லேசாக அவனுக்கு வந்து ஒரு மனசில் ஒரு சொன்னல கிளேஷம், மனசில் சின்ன குழப்பம். இப்படிதான் மனசுனாவே இப்படி தான், நமக்கு ஏதாவது ஒரு உபதேசம் ஒன்று பண்ணிட்டா அந்த உபதேசத்தை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அதனுடைய நெளிவு சுழிவுகளில் பார்க்காம, அதனுடைய தாத்பரியத்தை பார்க்காம, அதனுடைய ஆழத்தை வந்து அறியாமல் ஏதாவது மனசப்போடு குழப்பிட்டு இருப்போம். ஐயோ இப்படி தூக்கி விட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கலாம். கொஞ்சம் நடந்து போயிட்டே இருந்தாங்க, கேட்கலாமான்னு பார்த்தான். அவனை சிச்ச வேணான்னு விட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தா குருவே என்ன என்னப்பா அப்படின்னாரு. இல்லை நீங்கள் போயிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு. அவன் போயிட்டு தான் இருக்குன்னு, அவரு கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, பின்னால் வரானே இல்லையா அவரு தானே கேட்கணும். இவன் கேட்குறான், ஏதோ ஒரு குழப்பம். அவருக்கு கிட்டே போய் ஆசிரம் சரி கேட்டுடலாம் எப்படியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி என்னப்பா என்ன என்ன கேட்க முயற்சி பண்ணுறேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் அதுங்காட்டி போய் ஆசிரமத்தை அடைஞ்சிட்றாங்க. அடைஞ்ச உடனே ஆனால் அவன் மனசில் வந்து ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த விஷயம். இது தப்பா சரியா, இப்போ என்ன அப்படி தூக்கி நடந்து தப்பா சரியா, சரியா சரியான்னு சொல்லி. அப்போ காலைல எஞ்சி உட்காந்து என்ன பூஜையெல்லாம் முடிச்சுட்டு உட்காக்கையில் உட்காந்துறப்ப சுவாமி என்ன ஒரு மாதிரியா இருக்கே, முகம்லாம் வந்து ஒரு மாதிரி வாடி இருக்கே, ராத்திரி கூட தூங்கலையான்னு, இல்லை ஒரு சின்ன குழப்பம் மனசில் அதை தூக்கம் வரலன்னு. அப்படியே அதை நேற்றே கேட்டிருக்கலாமே, இல்லை அது கேட்கலாமா வேணாம்னு தெரியல, நீங்கள் பெரியவங்க உங்கள்கிட்ட கேட்கலாமா வேணாம்னு தெரியல. இல்லை நீங்கள் அன்றைக்கி தான் எனக்கு உபதேசம் பண்ணீங்க, ஏன்னா எந்த நம்ம வந்து சன்னியாச தர்மத்தில், நான் ஒரு பிரம்மச்சாரி நீங்கள் ஒரு சன்னியாசி, தர்மத்தில் பெண்களை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு எப்படி தொட்டு தூக்கி போய் தூக்குனீங்களே அப்படி, அது எனக்கு ரொம்ப மனசை வந்து தொந்தரவு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, ஓ நான் தூக்கி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், நீ தான் சுமந்துட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறேன். நீ ஆசிரம் வரும் சுமக்காமல் ஒரு நாள் பூரா சுமந்துருக்கேன், நான் தூக்கி அப்பயே கொண்டு போய் கரையில் விட்டுட்டேன், நீ சுமந்துட்டு இருக்கியான்னு கேட்டார். ஆக வாழ்க்கை என்பது சுமக்கிறதுக்கு இல்லை, வாழ்கிறதுக்கு. இந்த வாழ்க்கையை நமக்கு பொதுவாக வந்து என்ன பண்ணுறோம், இந்த வாழ்க்கையை நமக்கு வாழ தெரியாமல் சுமக்கிறோம், அதுதான் மாயைன்னு அர்த்தம். வாழ்க்கை என்பது, வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு சொன்னால், தூக்கிறது தப்பு இல்லை, சுமக்கிறது தான் தப்பு. பாரம் தப்பு இல்லை, பாரமாக இருக்கிறது வாழ்க்கை ரொம்ப பாரமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது அப்படின்றது தப்பு கிடையாது. ஆனால் அந்த 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 பாரமாக இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, சும்மா புலம்பிக்கிட்டே இருக்கும், புலம்பல் தப்பு. உடம்புக்கு முடியல வச்சுக்கோங்களேன், தலைவலி வர, தலை இருந்தால் தலை வரதான் செய்யும். தச்சை தலைவலி தலை இருந்தால் தலைவலி வரதான் செய்யும். தலைவலி வர்றது ஒரு பக்கம், ஆனால் தலைவலி 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 சொல்லி வீடு பூரா தலைவலி வேணும். எல்லாருக்கும் தலைவலி வராமல் அவன் ஓயவே மாட்டான். வீட்டில் அந்த அம்மா, அந்த அம்மாக்கு தலைவலி வந்துருச்சு வச்சுக்கோங்க, வீட்டில் எல்லாருக்கும் தலைவலி வரணும், இல்லாட்டி அந்த அம்மா நிம்மதியாக தூங்க முடியாது. எல்லாருக்கும் தலைவலியை கொடுத்துட்டு அப்புறம் அது தூங்கிடும் இல்லை இல்லை. அந்த மாதிரி தலைவலி தப்புறதில்லை, தலைவலி தலைவலி தலைவலின்னு புலம்புறது தப்பு. அதுபோல் மாயை அப்படின்றத பற்றி, இந்த மாயை நம்ம, இந்த மாயை நம்ம தாண்டணும் அப்படின்னு சொன்னால், துரஜயானா தாண்ட ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அது வந்து நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக இந்த இந்த அதுக்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டால், மாம் ஏவ பிரபத்தியந்து, என்னை சரணடைந்தாலொழிய இந்த இந்த மாயினியை வந்து கடக்க முடியாது. சரணடைந்தால் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஆக்சுவலி நம்ம இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம சிந்திச்சு பார்த்தோம் சொன்னால், இந்த வாழ்க்கைனாவே என்ன அப்படின்னு கேட்டால், வாழ்க்கைனாவே நிறைய, இந்த வாழ்க்கை நிறைய முயற்சியும் உழைப்பையும் கோருது இல்லை. த லைஃப் இன்வால்வ்ஸ் எ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் செல்ஃப் எஃபர்ட் இல்லையா. அப்போ நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இந்த உழைப்பும் இந்த முயற்சியும் இருக்கும் இல்லையா, அது அது கொடுத்தும் கூட சில காரியங்கள் நமக்கு நடக்க மாட்டேன்னுது, நம்மளால் வந்து என்ன பண்ண முடியல, வெற்றி கொள்ள முடியல இல்லையா. அப்போ தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஏன் நல்லா தானே பண்ணோம், ஏன் இந்த நான் இந்த காரியம் நடக்க மாட்டேன்து, சரியாக தானே முடிவு எடுத்தோம், ஏன் நமக்கு மட்டும் தோல்வியே ஏற்படுது, இதையும் சரியாக பண்ணி முடிக்க முடியல, இதையும் நாம் நம்மளால் வந்து வெல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த இந்த வருத்தம் வருது இல்லையா. இப்போ வருத்தம் வருது இல்லையா, இதை அப்போ வாழ்க்கையில் வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், இங்கே நம்ம புரிஞ்சுக்க, உலகத்தில் வந்து மனித வாழ்க்கை வந்து லட்சியம் உடையது தான். நம்ம லட்சியார்த்து ஒரு பெரிய வாழ்க்கை ஒரு லட்சியம் இருக்குது. லட்சியம் என்னன்றதை அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதாவது ஆனால் அந்த லட்சியம் அடையிறதுக்கு நமக்கு என்ன தேவை, நிறைய முயற்சியும் உழைப்பும் தேவை. ஆனால் அந்த அந்த முயற்சியில் தான் நமக்கு நிறைய தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை. நல்லா பாருங்கள், சின்ன விஷயத்துக்கு ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கு, தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த தடைகளை வந்து நம்ம எப்படி, ஏன் தடை வருது, இந்த விஷயத்தை சாதிக்க முட்டுக்கட்டையாக இருக்கு, ஏன் முன்ன இந்த முட்டுக்கட்டைகள்லாம் இருக்குது அப்படின்னு மனம் வந்து தளர்ந்து போயிடுது இல்லையா. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நிச்சயமாக தடையெல்லாம் நீங்கிரும், நிச்சயமாக இந்த முட்டுக்கட்டையெல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இது இந்த தடைகளை நீக்கிறதுக்கு, இந்த முட்டுக்கட்டைகளை போக்குவதற்கு எனக்கு சக்தி கிடையாது, என்னோட எனக்கு என் மனதுக்கு சக்தி கிடையாது, இதை நீக்கிற வழிகள் இருக்கு இல்லையா, அந்த வழியை அறியறதுக்கு என்னோட புத்திக்கு, என்னுடைய அறிவுக்கு புத்தி போதாது என்று தன்னுடைய வரையறையை உணர்ந்து கொண்டு மெல்ல மெல்ல இது வந்து இயற்கையின் பால் அதை வந்து நாம் விட்டுட்டு சரி அப்படின்று நடக்கிறது வந்து நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே, தொடர்ந்து உழைப்பை கொடுத்து உழைப்பை கொடுத்து கொண்டே என்ன கொடுத்து கொண்டே பொறுமையாக காத்திருப்பதுக்கு பெயர் சரணாகதி. இதுதான் போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லை, சொல்லிட்டோம் போன வாரம் இது பூரா இல்லை. சரணாகதினா என்ன, இட்ஸ் நாட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் யோர் செல்ஃப் எஃபர்ட் அண்ட் யோர் ஹார்ட் ஒர்க், இட்ஸ் நாட் ஆல்டர்னேட்டிவ், இட் இஸ் காம்ப்ளிமெண்டரின்னு சொன்னோம். என்ன என்ன பண்ண, என்ன நமக்கு இல்லை அப்படின்னு கேட்டால், நமக்கு கொஞ்சம் எதாவது சொல்ல பொறுமை இல்லை, பேஷன்ஸ். அப்புறம் நமக்கு வந்து காத்திருக்க தெரியல. ரெண்டாவது விமர்சம் அது புத்தருடைய பெரிய புன்மொழியே என்ன அப்படின்னு கேட்டால், அவரவரை வீட்டிலே இருந்து அதான் மனைவி வந்தவொடனே இந்த புத்தர் வந்து துறவு துறவெல்லாம் பூண்டு அவர் வந்து அவர் என்ன அவர் என்ன என்லைட்டன், அதாவது அவர் அவர் உண்மையை அறிந்த பிறகு, உண்மை தெளிவு பெற்ற பிறகு திரும்பியும் அரண்மனைக்கு வராரு. மனைவி யசோதரா கேட்குது, ஆமாம் இங்கிருந்தே நீ சாதிச்சிருக்க வேணாம், நான் உனக்கு என்ன அப்படி என்ன பெரிய தடையாக இருப்பேன், என்னை பற்றி உனக்கு தெரியாது. பையன் ரகுல் முகம் தெரியாமல் வளர்ந்துட்டான், அப்பானா யாருன்னே தெரியாது, இந்த சோகம் அவனுக்கு வந்து தர்மமா, எப்படி இது நடக்கலாம் அப்படின்னு கேட்குது. ஆமாம் இங்கேருந்தே அதை அடைஞ்சிருக்கலாம், அப்போ தான் எனக்கு தெரியுது, இதெல்லாம் விட்டு ஒழிச்சா தான் அடைய முடியும் நான் நினச்சேன், நினச்சிட்டு அவசர அவசரம் போய் அடைஞ்சிடலான்னு பார்த்தேன், அங்கேயும் போய் என்ன திரும்ப பண்ணேன்னு சொன்னார். என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. எல்லாம் சொல்கிறாங்க பெரிய தவம் பண்ணீங்களாம், நீங்கள் பெரிய ஆஸ்டாரிட்டிஸ், பெரிய என்ன கடுமையான தபஸ். தபஸ்னால் தன்னை எரிப்பதுன்னு அர்த்தம். ஆ, பெரிய கடுமையான தபஸ் பண்ணீங்களாமே அப்படின்னு. இல்லை இல்லை, அப்படி தான் எல்லாம் சொல்லிட்டு தெரியுறாங்க. ரெண்டே விஷயம் தான் பண்ணேன்னார். என்னன்னு கேட்டாங்க. பொறுமையாக காத்திருந்தேன்னு, வீட்டில் எனக்கு பொறுமையாக இருக்க தெரியல, அங்கே போனால் தெரிஞ்சு பொறுமையாக இருக்கணும்னு. ஆ, அப்புறம் அங்கே போனால் தெரிஞ்சு எனக்கு காத்திருக்கணும்னு சொல்லிட்டு, எல்லாம் உடனே நடக்காதுன்னு அங்கே போனால் தெரிஞ்சு வீட்டுக்கு ஒரு கொஞ்சம் வெக்கம் அரைச்சி அங்கேயே உட்காந்துட்டேன்னு சொன்னேன். இன்னும் பொசுக்குன்னு இவ்வளோ இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டிங்களே புத்திரை பற்றின்னு. பிறகு வேறு என்னத்த சொல்ல, நமக்கு ஏதாவது கட்டணம் கட்டி பெருசாக செஞ்சால் தான், சொன்னால் தான் பிடிக்கும். நமக்கு வந்து எதுவுமே வந்து எளிமையாக இருந்துச்சுன்னா அப்படி இருக்காது, அது ரொம்ப ஆழமான விஷயம். அதில் இவ்வளோ விஷயம் இருக்குது உள்ள. நீங்கள் இவ்வளோ எளிமையாக சொல்லிவிட்டீங்க, காத்திருந்தார் பிறகு பொறுமையாக இருந்தாருன்னு. இல்லை, புத்தர் செஞ்ச தவத்தை பற்றி உங்களுக்குனே தெரியும், எவ்வளோ தபஸ் பண்ணார் அவர் அப்படின்னு. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, யார் புத்தர் சொல்கிறார், ஒரு வெங்காயமும் கிடையாது, அங்கே போனால் தெரிஞ்சு. ஏன் அவசரமாக பண்ணி, நானும் உடம்பு கிடமோ என்னமோ பண்ணி பார்த்தேன், சாப்பிடாம இருந்து பார்த்தேன், உடம்பு போச்சு, எலும்பு தொழுமா போயிடுச்சு. அப்புறம் வந்து என்ன, எல்லாம் யோகமும் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை, சும்மா உட்காந்துருந்தேன், அப்போ தான் புரிஞ்சிச்சு, காத்திருந்தேன்னாரு. அந்த தருணம் வந்து, அந்த தருணம் அது பேர் உச்ச தருணம் பேர். அந்த உச்ச தருணம் சம்பவிக்க நான் காத்திருந்தேன்னு சொல்கிறார். அந்த உச்ச தருணம் சம்பவிக்க நான் காத்திருந்தேன்னு சொல்கிறார். அது பொறுமையாக காத்திருந்தேன். அந்த பொறுமை எனக்கு வீட்டில் இருந்திருக்குமோ நம்ம தெரியல, எரிஞ்செரிஞ்சு விழுந்திருப்போம் உங்கள் மேலே. நல்ல காலம் நாங்கள் போனது நல்லதாக போச்சு. ஆக நன்றாக பார்த்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து காரியங்களாம் நடக்கலன்னு சொன்ன காரியம் தடை ஏற்படும் பொழுது எனக்கு என்ன, நமக்கு என்ன பொறுமை இழந்துடுறோம். வெரி நல்லா நல்லா வாழ்க்கையை கூர்ந்து கவனிங்களே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் பொறுமை இழந்துடுறோம். இன்னொன்று வந்து நமக்கு கொஞ்சம் கூட வி டோன்ட் லைக் டு வெயிட், பிகம் வெரி ரெஸ்ட்லெஸ் இன் வெயிட்டிங். இல்லை, எல்லா விஷயத்துலையும் உடனே நடக்கணும், நமக்கு உடனே நடக்காட்டி முடியாது இல்லையா. ஆக வெயிட்டிங் என்ன, பேஷண்ட்லி இஸ் கால் ஷரணாகதி வித் ஆல் அவர் எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க். எதையும் வந்து நிறுத்திடாமல் தொடர்ந்து நம்முடைய முயற்சியும் தொடர்ந்து உழைப்பையும் வந்து தந்து ஆனால் பொறுமையோடு காத்திருக்கிறது இல்லையா. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த வாழ்க்கை வந்து இந்த வாழ்க்கையில் எதுவும் நம்ம அடையணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதை அடையிறதுக்கு அது என்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொருத்துக்கும் ஒரு வகையான என்ன எண்ணம் இருக்குது. வாழ்க்கையின் லட்சியம் என்னன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறோம். வாழ்க்கையோட லட்சியம் சொல்லும்போது பல மாதிரி என்ன லட்சியம் இருக்கு நமக்கு வாழ்க்கையில். வாழ்க்கையின் ஒரு சமயவாதி கேட்டால் வாழ்க்கையின் லட்சியம் கடவுள்னு சொல்லுவார் இல்லையா. வாழ்க்கையின் லட்சியம் என்ன, கடவுளை அடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையின் நோக்கம் என்ன, கடவுளை தேடி அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் நமக்கு வாழ்க்கையின் லட்சியம் என்ன, நமக்கு என்ன சொல்லு, நம்ம எப்படி வாழ்க்கையின் வெற்றின்னு சொல்லிட்டு எது நமக்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு. சந்தோஷம்னா எப்போ சந்தோஷம், ஒன்று வெற்றியால், இன்னொன்று உடைமையினால். நமக்கு எவ்வளவு உடைமைகள் இருக்கோ அவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ வெற்றிகள் இருக்கோ அவ்வளோ சந்தோஷம் வாழ்க்கை இல்லை. நம்ம சந்தோஷம் எப்படி அளக்கப்படுகின்றது, நிச்சயமாக நமது சந்தோஷம் நமது மகிழ்ச்சி அப்படின்றது வாழ்க்கையில் நம்ம வந்து அடைந்த உடைமைகளும் நாம் பெற்ற வெற்றிகளும் தான் வாழ்க்கை. வாழ்க்கை அப்படித்தான் நமக்கு வந்து நம்ம அப்படி தான் பயிற்றுவிக்கப்படுகிறது. சின்ன வயசுலேருந்தே நீ என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே நீ வந்து நல்ல வேலையை பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும், முதல் வீட்டை வாங்கிடணும், அப்புறம் காரை வாங்கிடணும், அப்புறம் மற்றெல்லாம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு. தப்பு இல்லை, தப்புன்னு சொல்லலை. இங்கே காலை ஊன்றிக்கிட்டு தான் வந்து அடுத்து என்ன பண்ணணும். அதான் லௌகீக வாழ்க்கையில் தோற்றவங்க தெய்வீக வாழ்க்கை வெற்றி பெற்றதாக சரித்திரம் கிடையாது. உலக வாழ்க்கையில் தோற்றவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக சரித்திரம் கிடையாது. அதனால் உலக வாழ்க்கை காலை ஊன்றி கொண்டுத்தான், அதாவது இங்கே ஊன்றித்தான் பிறகு என்ன பண்ணணும், பாயணும் இல்லையா. இப்போ ஊன்றதுக்கு என்ன வேணும் நமக்கு? இந்த இங்கே பலமான ஒரு ஒரு அடித்தளம் வேணும், ஒரு அஸ்திவாரம் வேணும். அஸ்திவாரம் தான் உலக வாழ்க்கை. அது தான் பகவான் என்ன சொல்கிறார், அந்த உலகமாக தான் நான் என்ன இருக்கேன், நான் மேனிஃபெஸ்டாக இருக்கேன், நான் வந்து இங்கே என்ன வெளிப்பட்டிருக்கேன். என்னுடைய வெளிப்பாடு தான் அந்த உலகம். ஆனால் அதை பார்த்து நீ என்ன பண்ணிடுறேன்னு சொன்னால் கொஞ்சம் மயக்கம் இருக்காது வேலை உனக்கு. கொஞ்சம் மயக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் உனக்கு வந்து மோகம் இருக்கிறதுனால மோகித்தாகான்னு அடுத்து சொல்ல போகிறார். ஆளு கொஞ்சம் உனக்கு மோகம் இருக்கிறனால கொஞ்சம் மயக்கம் இருக்கிறதுனால உனக்கு இந்த இந்த வம்பு. அதனால் நீ வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து நாம் எதை இந்த நம்முடைய உழைப்பெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு. நம்ம அத்தனை உடைமைகளும் எதுக்கு? ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய ஆசிரமம் என்னத்துக்கு? மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு. பெரிய ஆசிரமம்னா நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம அதை விரும்பியிருக்கோம். அதனால் என்ன என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இதுவெல்லாம் நமக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்குது இல்லையா. எது தூண்டுகோல் அப்படின்னு சொன்னால் இந்த இந்த என்ன எரிய தீபமாக இருந்தாலும் ஒரு 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 தூண்டுகோல் இல்லாட்டி பிரகாசமாக எரியாது. அது பிரகாசமாக எரியணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சின்ன அங்கே ஒரு தூண்டுகோல் வேணும் அதுக்கு இல்லையா. அதுபோல் இந்த ஆனால் அது மட்டுமா இந்த வாழ்க்கை அப்படின்னு கேட்டால் அதனால் தான் ஒவ்வொரு உடைமையை அடையும் பொழுதும் ஒரு புது கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு நாள் புது வேலை கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிடச்சி வச்சுக்கோங்களேன், வெற்றிக்கு பின்னால் என்ன ஆயிடுதுன்னா டக்குன்னு அது என்ன ஆயிடுது கொஞ்சம் அந்த அந்த க்ஷணம் அப்புறம் அந்த அத்த அந்த சரி ஒரு மாதம் வச்சுக்கோங்களேன், அந்த மாதம் சந்தோஷமாக இருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது டக்குன்னு அது சளைச்சிருது, இவ்வளோதானா அப்படின்னு ஆயிடுது நமக்கு இல்லையா. ஆக அப்போ இந்த உண்மை அப்போ உண்மையாக அப்போ அப்போ நம்மளோட வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு சொன்னால் உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னு தெரிகிட்டே இருக்கும் இல்லையா. இதில் மகிழ்ச்சி தான், இப்படி இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறது சந்தோஷந்தான், இப்படிப்பட்ட நல்ல கணவர் கிடைச்சது சந்தோஷந்தான், இப்படிப்பட்ட அம்மா இருக்கிறதும் இப்படி ஒரு மனைவி அமைஞ்சதும் இப்படி நல்ல குழந்தைகளாக இருக்கிறதும் ரொம்ப மகிழ்ச்சி தான். இன்னும் அது திருப்தியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை. அதையும் தாண்டி என்னுடைய சந்தோஷம் என்பது அல்லது சந்தோஷத்தோட திருப்தின்றது தான் சரியான வார்த்தை. நிறைவு அப்படின்னு சொல்கிறது எங்கே இருக்குன்னு சொன்னால் எங்கேயோ ஒரு ஒரு விஷயத்தில் இருக்குது. எந்த விஷயம் வந்து இதெல்லாம் வந்து என்னுடைய புறம் விரும்புவது. நான் வெளியே இருக்க பாருங்கள், நான் ஒரு ஆளாக இருக்கேன் பாருங்கள், நான் எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கேன் பாருங்கள். பார்க்கக்கூடிய ஒரு ஆளுன்னா என்ன? பார்க்கக்கூடிய ஒரு ஆளுன்னா த பர்சன் ஹூ இஸ் அவைலபிள் ஃபார் அதர்ஸ். ஓ இவரா, ஓ நல்ல வேலை பார்க்குறா, ரொம்ப நல்ல மனுஷன். அவங்களா இதோ தங்கமானவங்க, நல்ல டாக்டர் அவங்க, இதோ அந்த பெரிய வீட்டில் இருக்காங்க ரொம்ப. ஸோ த ஒன் ஹூஸ் அவைலபிள் ஃபார் அதர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அதுக்கு பேர் புறம்னு பேர். அது நல்லாயிருக்கு, சந்தோஷமாக இருக்கு. ஆனால் அதில் மட்டுமா மகிழ்ச்சி இருக்குன்னு சொன்னால் அகம் வேறு எதையோ விரும்புது இல்லையா. அகம்னா என்னுடைய நான் அப்படின்னு உள்ள ஒரு ஆள். இதையும் இதையும் விரும்புகிறான், இதுவும் வந்து என்ன இதையும் வந்து தக்க வச்சுக்கிறான், இதையும் வந்து அவன் வந்து ஏர்ன் பண்ணுறான், அவன் வந்து அது உழைத்து சம்பாதிக்கிறான், சம்பாரித்து அதையும் தக்க வச்சுக்கிட்டு அதையும் தாண்டி அந்தாண்ட ஏதோ மனசு மனசு வந்து என்ன மெல்ல துளாவுது. அதுக்கு பேர் அகம்னு பேர், அதுக்கு பேர் நான் அப்படின்னு பேர். அதுதான் என்ன பண்ணுது, ஒரு பாட்டில் மயங்குது, ஒரு கலையில் வந்து திளைக்குது, ஒரு யோகத்தில் நிற்குது, அல்லது ஒரு திறனில் வந்து சந்தோஷப்படுது, அல்லது ஒரு சாகசம் ஏதோ புதுசாக செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன், பெரிய என்ன ஒரு சாகசம் ஏதாவது யார் செய்ய முடியாது ஒன்று அது செய்யுது, அங்கே அது ரொம்ப விரும்புது, ஏதோ ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு விரும்புது இல்லையா. அப்போ அது தான் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த இந்த நம்முடைய இந்த அகம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே நிறைவு அடையுதுன்னு சொன்னால் அங்கே நிறைவு அடைகிறதுனால தான் அவன் என்னவாகிறான், தொடர்ந்து ஏதாவது ஒரு ஒரு எக்ஸல்ஸ் இன் சம்திங் வெரி நியர் டு ஹிஸ் ஹார்ட். மேபி மியூசிக், மேபி பாட்டாக இருக்கலாம், மேபி யோகமாக இருக்கலாம், ஆசனங்களாக இருக்கலாம். ஒருத்தர் பார்த்தேன், ஆசனத்தோடு வேறு இன்ட்ரெஸ்டே கிடையாது அவருக்கு, ஆனந்தமா ஆசனம் செஞ்சுட்டே இருக்காரு. அவர் பாட்டுக்கு காலையில் எழுந்துச்சுன்னா இதை அப்படியே பண்ணு இது பண்ணு அப்படி பண்ணு அவ்வளோ பெரிய. அப்போ அவருடைய அகம் வந்து அதில் வந்து திளைச்சிருக்கு. அப்போ அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டான், ஏற்கனவே பகவான் வந்து ரெண்டாம் அத்தியாயத்தில் வந்து சுதர்மம்னு சொன்னாரே, சுதர்மம். அந்த சுதர்மம் என்ன? சுதர்மம் வந்து இதெல்லாம் வந்து தர்மம், வாழ்க்கை நம்ம அடைய வேண்டியது. சுதர்மம் சொன்னால் நான் எதுக்காக என்னோட உண்மையான மனசு எதை விரும்புதுன்னு அப்படின்னு துளாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லையா, அது ஆன்மீகமாக இருக்கலாம். குஞ்சுமாதிரி சொன்ன மாதிரி ஒரு சமயவாதிக்கு வந்து கடவுளாக சிவபெருமானாக இருக்கலாம். சிவ சிவான்னு சொன்னோடனே அவருக்கு ஆனந்தம் ஆயிடுது. ஒருத்தர் பாடணுன்னே ஆனந்தம் ஆயிடுது. ஒருத்தர் நல்லா ஓடுறதுனால ஆனந்தமாகுது. அசை ஸ்பிரிண்டர் அவர் அல்லா, இல்லாட்டி ஹீஸ் ஒடைக்கால ஒரு டெக்னிக்கல் பர்சன், இஸ் த பெஸ்ட் என்ஜினியர் இன் த வேர்ல்ட், ஆ இஸ் த பெஸ்ட் சயின்டிஸ்ட். அது எது வேணாலும் இருக்கலாம், அதுக்கு பேர் தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம். அதனால தான் கடவுள் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கோம். நம்ம சம்பிரதாயத்தில் மட்டும்தான், மற்றவங்களாம் சரவுன்றது ஒரு ஆள், அவரை தவிர வேறு யாரும் இன்னும் கும்பிடக்கூடாதுன்னு மிரட்டி வச்சுருக்கானுங்க. நம்ம சம்பிரதாயத்தில் பிரம்மம் அப்படின்னா பெருசு, அந்த பெருசு எது வேணாலும் இருக்கலாம், என்ன வரக்கலாம், ஒரு ஒரு இசை துணுக்காக இருக்கலாம், ஒரு ராகமாக மட்டும் இருந்துடலாம், ஒரு தியாக இயற்கு தியாக பிரம்மத்துக்கு அது ஒரு ராக துணுக்கு தான், அவ்வளோதான் கடவுள். ஆனால் அவ்வளவு துல்லியமாக அந்த அந்த துணுக்கு அந்த இசை துணுக்குகளை வந்து அவர் கிரகித்து வச்சுருந்தார். அவருக்கு இசையே என்ன ஆயிடுச்சு, கடவுள் ஆயிடுச்சு. நோபடி இஸ் கோயிங் டு க்வெஸ்டன் ஹிம், ஏ எப்போ உன் கடை உன் கடவுள் வந்து பீஸ் ஆஃப் மியூசிக், பீஸ் ஆஃப் மியூசிக் இஸ் இட் அப்படின்னு யாரும் அவர் கேள்வி கேட்க முடியாது. இந்த இந்த ஆழம் இந்த விரிவு நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கு. ஆனால் தான் அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இவன் வந்து ஒரு பெரிய அது என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டால், அது வந்து ஒரு ஒரு சிந்தனையாக கூட இருக்கலாம். என்ன சிந்தனை, என்ன சிந்தனைனா அகம் பிரம்மம் அப்படின்ற ஒரு சிந்தனை பாருங்க. பிரஜானம் பிரம்மம் அதான் ஆன்மீகம்ன்றது. என்ன அந்த ஒரு வார்த்தையை அவனுக்கு என்ன பண்ணுது, அவனுக்கு என்னென்னமோ பண்ணுது. அகம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற வார்த்தை அவனுக்கு என்னமோ பண்ணுது. கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தை ஒன்றும் பண்ணிடுச்சு. யார, சைத்தன்ய மகாபிரபு என்னமோ பண்ணிடுச்சு கிருஷ்ணான்ற வார்த்தை. கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணிடுச்சு, ஓ உலகத்திலே அதி முக்கியமான வார்த்தை கிருஷ்ணாவை தவிர எதுவுமே கிடையாது. வேதமே சொன்னா கூட, வேதம் என்ன சொல்லுது, வேதம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே, அப்புறம்தான் ஹரே கிருஷ்ண 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 ஹரே சொல்லுது. நீங்கள் சொல்லிட்டு போங்கடா, வேதம் சொன்னா என்ன, போதம் சொன்னா என்ன, நான் சொல்றேன் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, நான் சொல்றேன் நீ எழுதி வச்சுக்கோ. தட் மச் ஆஃப் ஃப்ரீடம், தட் மச் ஆஃப் ரெக்கக்னிஷன் ஆஃப் இண்டிவிஜுவலிட்டி. இந்த தன்மை இருக்குல்ல, தனித்தன்மை, மனிதன் தனியன் அப்படின்ற இந்த தனித்தன்மை என்றும் கொண்டாடுவது இந்த சம்பிரதாயம், இந்த மரபு. அதனால தான் வந்து ஓம் நம சிவாய என்ன சிவசிவ அப்படின்னு நல்லா இருக்குன்னா சரி வச்சு சிவான் போதும், எனக்கு நமசிவாயெல்லாம் தேவையில்லை. இல்லை வேதத்துலேருந்து ருத்து நமசிவாய் சொல்லுது, சொல்லிட்டோம். இப்போ என்ன எங்க திருமலை என்ன சொல்றார், சிவா சிவா கூட இல்லை, சிவ 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 அப்படின்னா போதும், ரெண்டு வார்த்தை போதும்ப்பா. என்ன அஞ்சு எழுத்து, பெரிய அஞ்சு எழுத்து, நீ வச்சுக்கோ அஞ்சு எழுத்த, உனக்கு அஞ்சு தேவைப்படுது, எனக்கு ரெண்டு போதும், சிவ அப்படின்றது என்ன பண்ண முடியும். ஆக அகம் எதை, இந்த அகம் நான் எதை விரும்புகிறதோ அதான் நம்முடைய சுதர்மம்னு கண்டு அடையிறான் பாருங்க. அதில் கிடைக்கிற ஒரு நிறைவு இருக்குல்ல, அதுக்கு பேர் மோட்சம், அதுக்கு பேர் தான் பிரம்மம், அதுதான் வாழ்க்கையின் லட்சியம் என்று நமக்கு எடுத்து உரைப்பது நமது இந்த நீண்ட நெடிய மரபு. அதைத்தான் இங்கே ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அதுக்கு அதை அந்த அதை அதை அறியறதுக்கு தான் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து இந்த மானுடத்தில் இந்த மனுஷன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால், இவன் இந்த மானுடம் வந்து ரொம்ப பன்முகத்தன்மை கொண்டது, வெரி காம்ப்ளெக்ஸ். அவனுடைய உணர்ச்சிகள் இருக்குல்ல, சமநிலை அற்றவை, இம்பேலன்ஸ்ட் இமோஷன்ஸ் வாட் மேன் ஹேஸ். அதனால் என்ன பண்ணுறான், அதனால் ஒரு தத்தளிப்பு, ஒரு ஒரு தவிப்பு, ஒரு தொடர்ந்து ஒரு தகராறு எதனோடு, இந்த உலகத்தோடு இருக்கு இல்லையா. அதனால் மானுடம் அப்படின்னு சொல்கிறது எத்தனை சிறுமைகள் இருந்தாலும், எத்தனை என்ன காழ்ப்பும் துவேஷமும், இந்த மானுடத்தில் வந்து இந்த இந்த மானுடம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், இது இது தீமையால் ஆனதாக இருந்தாலும் கூட தனி மனித லட்சியம் இருக்குல்ல, இந்த மானுட தீமையை வெல்லும் என்பது பேர் தான் லட்சியவாதம். வாழ்க்கையின் லட்சியம் என்னென்னா பிரம்மம் சொல்கிறோம்ல, கடவுள் சொல்கிறோம் இல்லையா, அந்த லட்சியவாதம் என்ன பண்ணிடும், மானுட தீமையை வெல்லும். மானுடம் எப்படிப்பட்டது, தீமை நிறைந்தது, துவேஷங்கள், அறியாமை எல்லாம் அதில் இருக்குது. நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டால், இதை இதை வந்து சுயநலமும் அறியாமையும் மடமையும் நிறைந்தவன் ஆண் அப்படின்னாங்க. ஆம்பளை பற்றி சொல்கிற சொல்லும்போது எவ்வளோ தீமையானவனா அப்படின்னு கேட்டால் சொல்கிறாங்க, அவன் ரொம்ப ஒன்றும் அவனை அவனை குற்றம் சொல்லாத, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால், அவன் வந்து சுயநலமும் அறியாமையும் மடமையாக தன்னை பற்றி மட்டும் தான் சிந்திப்பானான். அதனால் அவன் என்ன பண்ணணுமா, பெண் பொறுத்து கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. பெண் எப்படிப்பட்டவள் கேட்டான், பெண் எப்படிப்பட்டவள் கேட்டான், பெண்ணா, பெண் தியாகமும் ஆனால் பாவனைகளும் திறமைகளும் நிறைந்தவள். எனவே பாருங்க, ஆண் சுயநலமும் அறியாமையும் மடமையின் நிறைந்தவன், ஆக ஆகினால் இரக்கத்துக்கும் புறக்கணிப்புக்கும் ஆளாகின்றான். நீ கொஞ்சம் இதெல்லாம் செஞ்சு பாருங்க, இது ரகசியமாக வச்சுக்கோங்க, வெளியே சொல்லாதீங்க. இந்த ஆம்பளை இருக்கான் இல்லையா, அவன் வயசாகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் எங்கள் அப்பா ரொம்ப பாவம், ரொம்ப நல்லூர், என்ன வயசு 80 வயசு தான், அவர் பாட்டு வீட்டில் ஒன்றியாக இருப்பார். அப்புறம் நீ அவர் கூட்டிகிட்டு போலையா, இல்லை இல்லை அவருக்கு இந்த பாட்டிக்கு வந்தார், நான் ஆட வியாபாரார். இரக்கத்துக்கு உட்பட்டவர், ஆனால் புறக்கணிப்புக்கும் உட்பட்டவர். அவர் வீட்டில் தள்ளிட்டு அவருக்கு என்ன வேலை, அங்கே நான் வந்து பாட்டியில் வந்து ஆட போகிறாரா, கேட்க தின்ன போகிறாரா, ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், இன்னும் ரொம்ப இரக்கம் கட்டுறாங்க, இரக்கத்துக்கு ஆளானவர், ஆனால் புறக்கணிக்கப்படுபவர். நல்லா பாருங்கள், எல்லா அப்பாக்களும் வீட்டில் எப்படி நடத்தப்படுகிறாள்னு பாருங்கள், காவல் தெய்வமும் வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க, தெய்வம் தான் ஆனால் காவல் தெய்வம். இது ஆண் சரியா, அவன் ஜஸ்ட் த ப்ரைஸ் ஹி பேஸ் ஃபார் பீயிங் வெரி செல்ஃபிஷ் அண்ட் செல்ஃப் சென்டர், ஃபார் பீயிங் வெரி நாஸ்டி அட் டைம்ஸ், வெரி க்ரூவல் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். கேட்டு வைங்க, பிறகு பார்ப்போம் சரியா தப்பான்னு சொல்லிட்டு உங்கள் உங்கள் மண்டைக்குள்ளே போட்டு நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். ஆனால் தியாகமும் பாவனைகளும் திறமைகளும் இருந்த பெண் எதுக்கு ஆளாகிறேன்னா, கழிவிறக்கம், வெறுப்புக்கும் உதாசீனத்துக்கும் ஆளாகிறாள். கழிவிறக்கம்னா அவளுக்கு மற்ற யாரும் அவங்க இறக்கப்பட வேண்டியதில்லை, அவங்கள பற்றி அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு நான் ரொம்ப பாவம் தெரியுமா, நான் எவ்வளோ நல்ல யாரும் சொல்லவே பட்டாங்க அவங்க நல்லவர்கிட்ட, என்ன அவ்வளோ கெடுபிடி வீட்டில் சும்மா இருக்கும் நினைக்கிங்க, இது அதை தொடாத, இதை தொடாத, அதை செய்யாத, இதை செய்யாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கோலையை தொட்ட முடியாது, குளி ரூம் பாத்ரூமை குளிக்க போனால் ஏன் இவ்வளோ நேரம் குளிச்சுட்டு இருக்குன்னு அடிக்கடி எங்கள் அம்மா கை தட்டுறது எனக்கு கேட்கும், ஏன்டா அரை மணி நேரம் சொல்லுவோம் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு, நிம்மதி அவங்க குளிக்கோட விட மாட்டாங்க, பார்த்து அந்த ஒரு இடத்துல தான் நிம்மதியை குளிக்க முடியும், ஏன் அத்தனை கெடுபிடி வச்சு ஆளணும், ஆளாட்டி பெண்ணே கிடையாது. எல்லாம் சொல்கிறாங்க உலகத்தை ஆளுறாங்க ஆம்பளைன்னு, அதெல்லாம் சும்மா பேச்சு, இதுக்கு நீங்கள் நிறையா படிக்கணும், டால்ஸ்டாய் படிக்கணும் நீங்கள். என்ன போரும் அமைதியும் அப்போ தான் புரியும் யார் உலகத்தை ஆண்டாங்கன்னு. நம்ம காமலை ஆண்டுட்டு இருக்கான்னு வந்து சும்மா சரி மாலை போட்டு வேண்டியதானே தான் முட்டா பையன் சொன்னனே. ஆக அவள் எதுக்கு ஆளாகிறான்னு சொன்னால், எல்லாத்தையும் வந்து தான் ஆள்றான், தான் தன்னுடைய கட்டுக்குள் எல்லாம் இருக்கணுன்றதுக்காக அது வந்து இயற்கை கொடுத்தது. அவள் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அவளுக்கு இருக்கிற பொறுப்பு. இல்லாட்டி வந்து ஆம்பளைக்கு கர்ப்பை போய் வச்சுருக்கணும் இயற்கை. ஏன் இவன் பொறுப்பு இல்லாதவன் ஊர் சுற்றி, அதனால் பொறுப்பாக அவள் ஆள்கிட்ட கர்ப்பப்பைய கொடுத்துருக்கு, பத்திரமா பெத்தெடுத்து வளர்த்து எடுக்க தெரியும் அதுக்கு. இவன் பொறுப்பற்றவன். நீங்கள் என்கிட்ட வந்து ஆன்மீகம் மட்டும் இலக்கியம் சேர்த்து கேளுங்க, அப்போ தான் ஆன்மீகமே விளங்கும். ஆக இந்த மனித கீழ்மைகள் இருக்கு இல்லையா, தொடர்ந்து என்ன பகவான் பேசுகிறார், மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், மனிதன் வந்து அவன்கிட்ட சில என்ன இருக்குன்னு கேட்டால், நமாம் துஷ்கிருதனக மூடாகா. அடுத்த ஸ்லோகம் நான் இங்கே வெளியே, நாட் அவுட் ஆஃப் டாபிக். நான் இப்போ சொன்னதெல்லாம் நான் சொன்னதில்லை, பகவான் சம்ஸ்கிருதம் சொல்கிறார், நான் தமிழில் சொல்லிகிட்டு இருக்கேன். நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்யந்தே நரா தமாகா மாயையா மாயையா பகுர்த்த ஞானாக ஆசுரம் பாவ ஆசிரித்தாக சொல்கிறார். இந்த மனுஷன் இருக்கான் இல்லையா, நமாம் அவர் என்ன சொல்றார், துஷ்கிருதினக மூடாகன்னு சொல்கிறார். நமாம் அவன் வந்து நெவர் சரண்டர்ஸ் டு மீ, நமாம் பிரபத்யந்தே, என்னை வந்து அவன் சரண்டர் அடைகிறது கிடையாது. அதனால் அவருக்கு இந்த மனுஷால் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டான். மனுஷால் வந்து லேசில், மனுஷன் வந்து தன்னுடைய ஆணவத்தை விட்டு யாருக்கிட்டையும் சரணாகதி அடையிடுது அப்படின்றது அவனுக்கு நியர்லி இம்பாசிபிள் ஃபார் மேன். எஸ் யூ சேட், இட்ஸ் வெரி நியர்லி இம்பாசிபிள் டு க்ராஸ் மாயா துரத்யயா. சொன்னார் இல்லையா, மாயை கடப்பது மிக மிக கடினம், மெத்த கடினம். பாட்டு இருக்குல்ல என்ன, யார் அவர், நந்தனார் தானே, நந்தனார் மெத்தக்கடினம். சரி வேண்டாம், என்ன சொல்கிறார் இங்கே, ரொம்ப கதை சொல்கிறேன், இந்த கதையெல்லாம் வேண்டாம், நந்தனார் கதை எடுத்தால் பெரிய கதையாக போயிடும். என்ன சொல்கிறார் இவன் வந்து, நமாம் பிரபத்யந்தே ந என்னை, என்னை அவன் சரணடைவதில்லை, ஏனென்றால் துஷ்கிருதினக வர்ச்சா சொல்கிறார். என்ன சொல்கிறார், அவனுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால், அவனுக்கு கொஞ்சம் பாவ செயலி உடையவன். ஏதோ புண்ணிய வசத்தால் தான் அர்ஜுனன் என்ன நினச்சான், குழம்பி போனானா. அர்ஜுன் வந்து கேள்வி கேட்குறான் இல்லையா ஸ்ரீகிருஷ்ணகிட்ட, ஏன்னா புண்ணிய வசத்தான்றாங்க, புண்ணியம் இருந்தனால தான் குழம்பினானா, புண்ணியம் இல்லாதவங்க குழம்பவே மாட்டாங்க. மாடு குழம்புறதில்ல பார்த்திங்களா, ஆடு குழம்புதா என்ன, குழம்பு வைக்கலாம் என்ன, கோழி குழம்புது குழம்பவே கூடாது, மனுஷன் மட்டும்தான் குழம்புறான். அப்படி என்ன அர்த்தம், அவன் கொஞ்சம் புண்ணியம் இருக்கான், இஃப் ஹி டவுட்ஸ் இஃப் ஹே சம் சம் அவனுக்கு வந்து ஏதோ குழப்பம் ஏற்படுதா, இட்ஸ் குட் தட் குழம்புனா தெளிவு முடியும், தெளிவு ஏற்படும், எனக்கு குழப்பமே இல்லைன்னு என்ன அர்த்தம், ஒரு மாட்டுக்கு சமம், எந்த மாடும் குழம்புறது கிடையாது, எந்த கோழியும் குழம்பு வைக்கலாம். அதனால் அங்கே அந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன, புண்ணிய வசத்தால் அர்ஜுனன் குழம்பினான்னு சொல்கிறாரு. குழம்புறதுக்கு புண்ணியம் இருக்கணுமா, புண்ணியம் இல்லாத குழம்பவே மாட்டாங்க, இன்டெக்டாக வீட்லேயே உட்காந்துருப்பாங்க பாருங்க, ஒரு குழப்பமும் இருக்காது, ஃப்ரீ நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க, சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு சீரியஸாக இருப்பாங்க. என்ன என்ன அப்படின்னு கேட்டால், புண்ணியம் பத்தாதனால அர்ஜுனன் புண்ணியம் புண்ணியம் இருந்தனால குழம்பி கேள்வி கேட்டான் நான் ஸ்ரீகிருஷ்ணரை. அதுபோல் இங்கே என்ன சொல்கிறார் அவர், துஷ்கிருதினக அப்படின்னா பாப்ப செயலை உடையவர்கள். என்ன அவங்க லேஸில் அவர் சொல்ற, சிவசிவ என்கிற தீவினையாளர், தீவினை உள்ளவங்க பாப்ப செயல்னா என்ன, ஏதோ தீய வினை இருக்குது அதனால தான் சிவசிவன் சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறா இல்லையா திருமூலர். அதுபோல் இங்கே இங்கே ஏதோ சில பழைய பதிவுகள் காரணமாக வேணா இவனுக்கு இவன் சிவசிவான்னு சொல்ல மாட்டான், இவன் வந்து என்ன இவன் என்ன என்ன சொன்னால் இவர்களெல்லாம் என்ன யாருன்னு கேட்டால் அபக்தர்கள்னு சொல்கிறார். இந்த மக்களை வந்து ரெண்டாக பிரிக்கிறார் இப்போ ஸ்ரீகிருஷ்ணர். யாரெல்லாம் வந்து இந்த வாழ்க்கையின் லட்சியம் வந்து வெறும் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய் செத்து போயிடுதான் அப்படின்னு லட்சியம் உள்ளவங்க, அவங்கெல்லாம் வந்து அபக்தர்கள். யார் என்னை வந்து வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டார்களோ அவர்கள் பக்தர்கள்னு சொல்கிறார். என்னைன்னா நான்னா ஏதோ கிருஷ்ணன் அர்த்தம் அல்ல, உண்மையேன்னு அர்த்தம். நான் அகம் சார்ந்த ஒரு பெரிய விருப்பு, ஒரு பெரிய அந்த நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, என்ன சொல்கிறோம், த பேர்னிங் டிசையர், த ரெஸ்ட்லெஸ்னஸ், முமுட்சுத்துவம். அகம் சார்ந்த அக விருப்புன்றது முமுட்சுத்துவம் பேர் சம்ஸ்கிருதத்தில். என்னமோ பண்ணுது நம்மளை, ஒரு நிமிஷம் சும்மா உட்கார விடாது, உட்கார விடக்கூடாது. விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னமோ நம்மட்டு கோளாறுனு அர்த்தம், நமக்கு இந்த இந்த வாழ்க்கையில் விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் நம்ம சும்மா விடக்கூடாது, தூங்குற நேரத்தை தவிர்த்து. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அகத்தொந்தரவு நமக்கு இருக்கணும். தென் அலோன் யூ குவாலிஃபை ஃபார் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அப்படிலாம் இல்லை, எல்லாம் நல்லா சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சொல்லுங்க. அப்போ நமக்கு ஏதோ நமக்கு சுப இச்சை இல்லை, அசுப இச்சை. அதுதான் என்ன சொல்கிறார், துஷ்கிருதனாகன்னு சொல்கிறார். அவனுக்கு அவனுக்கு என்னன்னா, ஏதோ பாவ செயல்னால சரி கண்டதே காட்சி கொண்டதே கோலம். அவன் வந்து என்ன, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு அவன் பாட்டுக்கு வந்து ஊர் சுற்றிட்டு இருப்பான். அவனை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இவங்கெல்லாம் வந்து என்னை பற்றி எந்த விதமான பிரஜையும் இல்லாமல், எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நாட் டு டாக் அபவுட் தேம், அவங்களாம் என்ன அபக்தர்கள்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாரு, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் விமர்சிக்கிறார் தான் பகவான். சொல்ல தானே வேணும், எப்படி அப்போ பிரித்து எடுக்கிறது, நம்மலாம் பக்தர்கள் அவங்களாம் அபக்தர்கள்னு. இஸ் நாட் பீங் ஜட்மெண்டல் அகெயின். ஆ, அந்த ஒரு வார்த்தை இருக்குது, இதுவாக இதுவரை கேட்டாங்க. ஓ, ஸோ பகவான் இஸ் வெரி ஜட்மெண்டல் அப்படின்னு. வி ஷுட் நாட் பி ஜட்மெண்டல் ப்ராட், நம்ம யாரையும் தூக்கி நிற்கக்கூடாது இல்லை இல்லையா. அதனால் அந்த பீங் ஜட்மெண்டலுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு மதிப்பீடு செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் வந்து இது ரெண்டா என்ன சொல்கிறார், இவர் வந்து இவர்கள் வந்து யார் என்னை பற்றி வந்து இந்த சிந்தனையே இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு சொன்னால், ஏதோ ஏதோ பாப செயல்களால் வந்து அவர்கள் துஷ்கர்மம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிஷித்த கர்மான்னு செய்ய வேண்டாத செஞ்சிட்டு இருப்பாங்க. தி கெட் இன்வால்வ் இன் ஸோ மெனி இன்டிசன் ஆக்டிவிட்டீஸ். நிஷித்த கர்மம்னா என்ன, எதை செய்ய வேணான்னு சாஸ்திரம் சொல்லுதோ, சுறாம் நாப்பி பே, தண்ணி அடிக்காதுன்னு சொல்லி தான் தண்ணி அடிப்பான். சீரிய குடிக்காதுன்னு சொல்லி சீரிய குடிப்பான். ஆ, என்னன்னு தெரியணும்ல, செய்ய வேண்டாதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறது. அது ஏதோ அவனுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், அவனுக்கு ஏதோ தீய கர்மங்கள் இருக்குது, ஏதோ வந்து சேர்ந்துருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் அது மேலே கவனம் இருந்தால் வேலைக்கு வந்துடலாம். ஆ, அதனால் அப்படி ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அந்த கூட்டத்தை பற்றி மொதல் சொல்லி அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு பகவான். அவங்கள்ட்ட பேசி அர்த்தம் இல்லை, ஐ டோன்ட் லைக் டு வேஸ்ட் மை டைம் வித் தி துஷ்கிருதனஹா சொல்கிறார். அவங்க வந்து பாப்ப செயலுடையவர்கள், அவங்கள பற்றி பேசி மூடாகா, அவங்க கொஞ்சம் அறிவு வேறு இல்லை, அவங்களுக்கு சொன்னாலே விளங்காது விளங்காது. அப்புறம் நர அதமாகா, அதுனால் வரிசையாக சொல்கிறார் பாருங்க. இந்த ஸ்லோகத்தில் எல்லா வார்த்தையும் வந்து அந்த அபக்தர்களை பற்றி சொல்கிறார் பகவான். துவானோட யாரெல்லாம் வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து தகுதியற்றவர்கள்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டுடுறாரு. போட்டுதானே ஆகணும், ஒரு நன்மை அடையிறது அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வேணும், நமக்கு வந்து ஆசீர்வாதம் வேணும். அதான் யாரும் எனக்கு அனுப்பி வச்சாங்க, The best privilege is to be a teacher and சொல்லிட்டு, and the best blessing is to be a guru அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நமக்கு இந்த அருள் வேணும் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து இதுக்கு வந்து நம்மளை என்ன பண்ணிக்கணும், அருகதை ஆக்கிக்கணும். அதனால் என்ன சொல்கிறாரு, இவங்க வந்து மற்ற விஷயத்தில் அவங்க வந்து இந்த மூழ்கி இருக்கிறதுனால நர அதமாகான்னு சொல்கிறார். அதமம் இவருக்கு வந்து மனித கொஞ்சம் சொன்னேன்ல, மனித கீழ்மை என்பது மனித தீமை என்பது ஐயோ சொல்லி மாளாதே. உலகத்தில் வந்து என்னென்ன இருக்குது, எத்தனை பேர் கடத்திட்டு போகிறாங்க, ஆள் கடத்தல், குழந்தை கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு, மனித தீமைக்கு வந்து ஒரு அளவே கிடையாது, அவ்வளோ தீமைகள் இருக்குது. அவனாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், இவங்கெல்லாம் வந்து இந்த ரஜோ குணத்தினாலையும் தமோ குணத்தினாலையும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சுயநலமாகவும் ரொம்ப துரோகம் செய்கிறவங்களாகவும் ரொம்ப தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பவர்களாகவும் அந்த மூழ்கி இருப்பாங்க. இவங்க வந்து நரர்களில் மனிதர்களில் இவர்கள் அதமர்கள், மனிதர்களில் இவர்கள் தீயவர்கள், இவர்களை பற்றி முதல் சொல்லி முடிச்சிடன்றார். அப்புறம் அப்புறம் எப்படி இருப்பாங்கிட்ட, ஆசுரம் பாவம் ஆசிரிதாக, இவர்கள் வந்து அசுரர்களாம். அசுரனா ரெண்டு கொம்பு இருக்கணுமே சொல்லிட்டு, அது வந்து அந்த அந்த யுகத்தில் இப்போ கொம்பு இல்லாத அசுரர்கள் இல்லை, கொம்புள்ளாத அசுரர், கொம்புலாம் இருக்காது, கொம்பு உள்ளே வச்சுருப்பாங்க, மடக்கி வச்சுருப்பாங்க, உள்ளே ஒரே குத்த குத்தி விடுவாங்க. அவங்கள பற்றி வந்து மற்றவர்களை இம்சை செய்பவர்கள், மற்றவர்களை வந்து துன்புறுத்துபவர்கள், இவர்கள் வந்து என் வழியை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து முத இந்த அபக்தர்கள்னு சொல்லி அவங்களை பிரிச்சிடறாரு, முத பிரித்து எடுத்துடுறாரு. இவங்களுக்கு வந்து சொல்லி மாளாது, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அதனால் இவங்க வந்து இருக்கட்டும், ஏதோ தீய செயல்களாக தீய கர்மாக்கனால ஏதோ பழைய பதிவுகள்னால இவங்க அப்படி இருக்கிறாங்க, இருக்கட்டும். எப்படி இருக்காங்கன்னா ஆடு மாடு மாதிரி இருக்காங்க, இருக்கிறாங்கள, ஒன்றும் பண்ண முடியாது. லெட் இஸ் அட்ரஸ் தூஸ் ஓ இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தை, சதுர்விதாம் பஜந்தி மாம் சுக்ரிதினக அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசு ஆர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப சொல்கிறார். பரதகுல பெருமகனாகிய அர்ஜுனா, என்னுடைய பக்தர்கள் நான்கு வகையாக இருக்கிறாங்க, ஏற்கனவே இதெல்லாம் நம்ம சிந்திச்சிருக்கோம். நாம எல்லாம் ரொம்ப சிம்பிளான மிக எளிமையான ஸ்லோகம் இது. யார், என்னுடைய பக்தர்கள் நான்கு வகையாக இருக்காங்க, ஆர்த்தி அர்த்தாத்தி ஜிக்ஞாசு ஞானி அப்படின்னு சொல்லி நாலு வகையாக பகவான் பாருங்க நம்மளை பிரிக்கிறார். உள்ளே உட்காந்துக்கிட்டு கோயிலுக்கு வரும்போதே பார்த்துட்டு வர்றாரு, ஓ அதோ அர்த்தார்த்தி, அதோ ஜிக்ஞாசு, ஞானியை காணவே காணும் அப்படின்னு. அவன் ஞானி அது கோயிலுக்கு வரான் இல்லையா, நாளா பிரித்து சொல்கிறார். பக்தர்கள் வந்து நான்கு வகையாக இருக்கிறாங்க. ஒருத்தன் வந்து துன்புற்றவன், ஞான வேட்கை உடையவன், பொருளில் ஈடுபடுபவன், ஞானி அப்படி சொல்லிட்டு நான்கு வகையான ஆர்த்தக துயரம் வரும். அது வந்து இந்த ஆர்த்தகன்னு அவன் யார் அப்படின்னு கேட்டால், கஷ்டம் வரும்பொழுது கடவுளை நினைக்கிறோம் பொதுவாக நம்ம, அப்படி தானே முதல் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், இந்த பிள்ளைங்கிட்ட ஸ்டார்ட் இப்போ கரெக்டாக வந்து சாமி கும்பிட மாட்டான், பரிச்சுனா வந்து தின்னு வச்சுட்டு போயிடுறான், கஷ்டம் பறிச்ச கஷ்டம் இல்லையா அவனுக்கு வரும்போது, கொஞ்சம் சாமி கஷ்டம் வரும்போது எல்லாருமே அப்படி தான். நம்ம எல்லாம் வந்து ஏதாவது இப்போ காய்ச்சல் வந்துருச்சு, டாக்டர் பார்க்குறோம் இல்லையா, தப்பா என்ன, தப்பு இல்லை, இதான் கஷ்டம் வந்துருச்சு, கஷ்டம் போக காய்ச்சல் வந்துருச்சு, காய்ச்சல் போகணும், நோய் வந்துருச்சு, நோய் போகணும், என்ன பண்ணுவோம், ஒரு அலோபதி அல்லது ஹோமியோபதி அதெல்லாம் முடியலனா வெங்கடாஜலபதி, கணபதி, ஏதோ ஒரு பத்தி நமக்கு தேவை. அப்போ இந்த கஷ்டம் வரப்போ கடவுள் நினைக்கிறவன் வந்து இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேட்ட விஷயம், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள். இவன் வந்து இவன் ஆர்த்தின்னு பேர் இவனுக்கு, ஆர்த்தி. அப்புறம் அர்த்தார்த்தினா கஷ்டம் வராட்டி கூடும் நல்ல காலத்தில் கடவுள் நினைக்கிறவன், என்னை நல்லா வச்சிருக்கே நீ, இவன் எப்படி, இவன் இஸ் வெரி தேங்க்ஃபுல், இஸ் வெரி கிரேட்ஃபுல், ஹேஸ் அ லாட் ஆஃப் கிரேட்டிடியூட் டுவர்ட்ஸ் காட் என்ன சொல்கிறான். அதனால தான் அவனுக்கு வந்து என்ன ஆயிடுது, அவனுக்கு வந்து நல்லா இருக்கும் பொழுதும் பிறந்த நாள் கொண்டாட போகிறானா, சரி காலையில் வந்து கடவுளுக்கு ஒரு என்ன பண்ண ஒரு அபிஷேகம் பண்ணிடுவோம், ஒரு பூஜை பண்ணிடுவோம், காலில் பூஜை பண்ணுவோம், ராத்திரி வந்து என்ன விருந்து பாட்டி, ஓகே குட், அந்த மாதிரி உள்ளவன் தான் அவன் வந்து ஆர்த்தார்த்தி. எப்படிப்பட்டவன்னு சொன்னால் சந்தோஷத்துலேயும் கடவுள் மறக்காதவன், ஏன்னா என்னை கடவுள் நல்லா வச்சுருக்காரு, அதனால் அவனுக்கு இந்த கடவுளுக்கு எதாவது நான் பண்ணணும் அப்படின்னு பண்ணணும் இல்லை, நினச்சி பார்க்குறது கடவுளை. அவன் வந்து எப்பொழுதுமே வந்து என்ன என்ன வேலை பார்த்தாலும் கடவுளுக்கு ஒரு ஒரு பெர்சன்டேஜ். சாராய கடையை வச்சுருக்கான்னு சொல்லுங்களேன், அங்கே மொதல் யாருக்கு மாலை போடுவான்? கணபதி வச்சு அவருக்கு மொதல் மாலை போட்டு இந்த சாராய கடை நல்லா ஓடணும். வட்டி கடை நல்லா ஒரு காசு வட்டி தான், ஒரு காசு வட்டி ரொம்பயா? அந்த காலத்து சொல்லுவாங்க அரை காசு வட்டின்னு. எதுக்கு அரை காசு? அரை காசுக்கு அரை காசு, ஒரு காசுக்கு ஒரு காசு. நூறு வழினா 100 வழி தரணும், அவ்வளோதான், ரொம்ப விஷயம் இல்லை. 100 வழி வாங்கிட்டா அடுத்த மாதம் நீ என்ன சேர்த்து 200 கொடுத்துடணும், ஒரு காசு வெட்டி அதுக்கு பேர். அதுவும் அது யாரை வச்சு? கடவுளை வச்சு. அதனால் நீ வந்து அவனுக்கு சரின்னு படுறதை வந்து கடவுளை வேண்டி செய்கிறது. எந்த தொழில் பண்ணாலும் திருடினா கூட திருட்டில் 20% உனக்கு சொல்லிட்டு வெங்கடாச்சலவி உண்டிலுக்கு உண்டில் ரொம்ப போட்டுருவாங்க இல்லையா, பார்த்துருக்கலாம் நம்ம. திருட்டில் கூட அவருக்கு ஒரு பங்கு இருக்குது கடவுளுக்கு. அதான் கடவுளுக்கு திருடன், சித்த சோரா, என்ன சோர், திருடன் பேருக்கு கிருஷ்ணனுக்கு. ஏற்கனவே வெண்ணயமா இதெல்லாம் திருடன் தானே, ரைட். அப்புறம் ஜிக்னாசு, ஜிக்னாசு அப்படின்னு சொன்னால் போதும் பாயிடலாம். எனக்கு இப்போ இந்த சொன்னால அப்புறம் அக விடுதலைன்னு சொன்ன இல்லையா, அக விடுதலைன்னு சொன்ன இல்லையா, அதை நோக்கி இருக்கிறவன். எனக்கு எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது, இருந்தாலும் ஒரு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு திருப்தி வேணும். இது இது ஒரு மன திருப்தி வேணும், ஒரு நிறைவு வேணும். அதை 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 வேண்டுறவேன். மற்றதெல்லாம் அது மற்றதெல்லாம் இருக்கோ இல்லையோ அதை பார்த்துக்கலாம் சொல்லிட்டு. கடைசியாக ஞானி, அவனுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. இந்த 4 பேரை பற்றி சொல்கிறப்ப, இந்த 4 பேர் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அடுத்த சுலோகத்தில் பகவான் வந்து இந்த 4 பேர்த்தை பற்றி பேச போகிறார். இவங்க வந்து இந்த தர அந்த எப்படி எப்படி என் 4 பேர்த்தையும் பிரித்து யார் எனக்கு மிக மிக நெருக்கமான சொல்ல கடைசியாக சொல்லுவார். நான் எனக்கு மிக மிக என்ன அந்தர்யாமியாக எனக்கு அந்த அந்தராத்மாவாக இருப்பவன் யாருன்னா ஞானி. எனக்கு மிக மிக விருப்பமானவன் ஞானி, அவனுக்கும் நான், ஏனென்றால் அவனுக்கு மிக மிக விருப்பமானவன் நான், நானும் அவனும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உண்மையை வந்து அடுத்த சுலோகத்தில் சொல்லி விளக்குவார். இந்த 4 பேரை வந்து எப்படிப்பட்ட பக்தி செய்கிறாங்க, இந்த 4 பேரும் அவருக்கு வந்து அவருக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி சிந்திச்சு பார்ப்பேன். நான் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், அறிவோம், தத் சத்.